إن الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله اتقوا الله عز وجل واطيعوا لقول الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய அருமை தூதர் ஹதரத் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பல கோடி சலவாத்தும் சலாமும் சொன்னவனாக அல்லாஹு தஆலா அவனுடைய இரு தூதர் ஹதரத் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களுக்கு பின்னால் வந்த தாபியங்கள் சபா தாபியங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் அவனுடைய சலவாத்தையும் சலாமையும் சுரிந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை நாம் நம்முடைய வாழ்வில் எல்லா கட்டங்களிலும் பயர்ந்து அவன் நமக்கு என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அப்படியான விடயங்களை இயலுமான முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும் எந்தெந்த விடயங்களை தவிந்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அப்படியான விடயங்களை முற்று முழுதாக தவிந்து நடக்கும்படியும் முதலாவதாக அடியேனுக்கும் அடுத்ததாக அடியார்களாகி உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து வைக்கின்றேன். அன்புக்குரிய பெரியோர்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வல்ல நாயன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களாகிய நமக்கு எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய எல்லாராலும் ஏற்று செயல்படக்கூடிய ஒரு பொருத்தமான பரிபூரணமான ஒரு மார்க்கத்தை, தீனை அவன் தெரிவு செய்து நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனின் மூலமாகத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி மட்டுமல்ல மறு உலகத்தினுடைய வெற்றியையும் அல்லாஹு தஆலா நிர்ணயம் செய்திருக்கின்றான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்க்கை எவ்வாறு அமையும் என்பது அது இன்று நேற்று முடிவு செய்யப்பட்ட ஒரு விடயம் அல்ல. அது இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் முடிவு செய்யப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் இந்த உலகில் நம்முடைய வாழ்வு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு தீனை தந்திருக்கின்றான். இந்த உலகத்தில் நம்மை போன்று மார்க்கத்தையும் தீனையும் சில கோட்பாடுகளையும் பின்பற்றக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் வாழ்கின்றார்கள். அவர்களில் பலர் மார்க்கம் என்பது வேறு, வாழ்க்கை என்பது வேறு என்று இரண்டையும் இரு கண்ணோட்டங்களாக பார்க்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாம் வாழ்க்கையை மார்க்கத்தை விட்டோ அல்லது மார்க்கத்தை வாழ்க்கையை விட்டோ ஒரு நாளும் பிரித்து நோக்குவதல்ல. ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையும் அது தீனாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நபிமார்கள், வேதங்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டன. அனுப்பப்பட்ட முழு வேதங்களும் முழு நபிமார்களுடைய வாழ்க்கையும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் வர வேண்டும் என்பதும் அவர்களுடைய அழைப்பாக இருந்தது. ஆகவே முழு வாழ்க்கையும் தீனாக வாழ வேண்டும், முழு தீனும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் வர வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அழைப்பாக இருக்கின்றது. இஸ்லாம் வெறுமனேயே சில இபாதத்துகளை மட்டுமோ அல்லது சில கொள்கை கோட்பாடுகளை மட்டும் கொண்ட ஒரு மார்க்கம் அல்ல. அது எவ்வாறு இபாதத்தை அடிப்படையாக கொண்டுள்ளதோ இதே போன்று ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்வு, ஒரு மனிதனுடைய கொடுக்கல் வாங்கல், ஒரு மனிதனுடைய உறவு முறை, ஒரு மனிதனுடைய அரசியல் ரீதியான அல்லது அவனுடைய வாழ்வோடு என்னென்னெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கின்றதோ அனைத்தையும் இணைத்ததுதான் இஸ்லாம் மார்க்கமாக இருக்கின்றது. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்வில்
நாம் அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட மூமின்களாக இருக்கின்றோம். நாம் எதுவரைக்கும் நம்முடைய ஈமானில் உயர்ந்த படித்தரத்தை நாளுக்கு நாள் கூட்டிக் கொண்டே செல்வோமோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி நிச்சயமாக பல கோணங்களில் சோதிக்கப்படுவோம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சோதிக்கப்படுவோம் என்பது அது என்னுடைய உங்களுடைய நபியுடைய வார்த்தை அல்ல, படைத்த ரப்புல் ஆலமீனே கூறிவிட்டான், சத்தியம் பண்ணி கூறிவிட்டான், திடனாக கூறிவிட்டான். நாம் சோதிப்போம். ஒவ்வொருவருடைய சோதனையும் அவர்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது அவருடைய ஈமானுக்கு தக்க சோதிக்கப்படுவார்கள். இந்த உலகத்தில் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஈமானில் உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்பட்டதைப் போல இந்த உலகத்தில் வேறு எந்த நபியோ ரசூலோ சோதிக்கப்படவும் இல்லை. இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு அடுத்தபடியாக சோதிக்கப்படக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் தான். ஆகவே நமக்கும் அல்லாஹ்வுடைய சோதனை ஏதோ ஒரு அமைப்பில் வரும். அந்த சோதனைகள் நம்முடைய செயற்பாடுகளின் காரணமாகத்தான் இன்று நேற்று உருவான சோதனைகள் அல்ல. அந்த சோதனைகள் எல்லாம் நாம் படைக்கப்படுவதற்கு பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாலேயே முடிவு செய்யப்பட்டவைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும். இதில் ஆக முக்கியமான விடயம் என்னவென்றால், மனிதர்களாகிய நமக்கு நாம் ஒவ்வொரு நாளும் பல சந்தோஷங்களையும் பல துக்கங்களையும் அனுபவிக்கின்றோம். ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் ஏற்படும் போது அவன் அதனை பலருடன் பகிர்ந்து கொள்கிறான். தன்னுடைய சந்தோஷத்தில் மற்றவர்களும் தன்னை வாழ்த்த வேண்டும், மற்றவர்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். தன்னுடைய சந்தோஷத்தை பகிரங்கப்படுத்துபவர்கள் அதிகம். ஆனால் தன்னுடைய ஒரு துக்கத்தை, தன்னுடைய ஒரு கஷ்டத்தை, சிரமத்தை ஒரு மனிதன் எல்லோரிடத்திலும் பங்கு வைப்பதில்லை. அதிலும் சில கஷ்டங்கள் இருக்கின்றன, மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று விரும்புபவர்களும் இருக்கின்றார்கள். இன்னும் ஒருவருக்கு தெரிந்துவிடக்கூடாது. சில பிரச்சனைகள் இருக்கின்றது, தன்னுடைய உயிர் நண்பனுக்கு கூட தெரிந்துவிடக்கூடாது என்று மறைக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். தனக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை தானாகவே அதற்கு ஒரு சொல்யூஷனை, தானாகவே அதற்கு ஒரு தீர்வை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்கு நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் பலதரப்பட்டவையாக இருக்கின்றன. ஒவ்வொருவரும் தான் எதிர்நோக்கக்கூடிய, ஒவ்வொருவரையும் வந்தடையக்கூடிய பிரச்சனைகளுக்குரிய தீர்வு இருக்குது. அதற்கு மற்றவர்களுடைய உபதேசம், மற்றவர்களுடைய அனுபவ ரீதியான அறிவு, மற்றவர்களுடைய வழிகாட்டல் சில நேரம் அது எனக்கு பொருந்தாம இருக்கும். என்னுடைய போக்குக்கு, என்னுடைய அமைப்புக்கு இவருடைய வழிகாட்டலோ இவருடைய அனுபவமோ செல்லுபடி அற்றதாக ஆகிவிடும். அதனால்தான் நான் என்னுடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி நான் ஒரு வேறு ஒரு வழிமுறையை கையாளுவேன். அது பலருக்கும் பிடிக்காமல் இருக்கலாம். பலரும் அதில் தோல்வியைத்தான் நான் சந்திப்பேன் என்று அவர்கள் உறுதியாக கூறினாலும் கூட என்னுடைய முயற்சியில் நான் பின்வாங்க மாட்டேன். இப்படி நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நாமே தீர்வு காண்பதில் பலதரப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஆகவே யாரும் மறுக்க முடியாது, இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழக்கூடியவர்கள், அதிலும் முஸ்லிமாக மூமின்களாக வாழக்கூடியவர்கள், எனக்கென்றால் இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் ஒரு நிம்மதி சந்தோஷமாக எந்த ஒரு தொல்லையும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று ஒரு புத்திசாலி கூற மாட்டான். ஏனெனில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு ரீதியில் ஒரு சிக்கலில் அகப்பட்டுத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நம்முடைய பிரச்சனைகளுக்கு நாம் எவ்வாறு தீர்வு காண்பது, நம்முடைய பிரச்சனைகளுக்கு நாம் யாரை தேடி செல்வது என்பதில் நமக்கு ஒவ்வொரு நாளும் நாம் பின்னடைவாகவே இருக்கின்றோம். ஒரு மனிதனுக்கு காலில் முள் தைப்பது தொடக்கம் ஒரு நாடு அழிக்கப்படக்கூடிய அளவுக்கு அணுகுண்டு வீசப்படுகின்றது என்றாலும் இது அல்லாஹ்வுக்கு தெரியாமல் நடக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒரு நூலமான ஒரு துஆ, அந்த துஆவில் அடிக்கடி இந்த துஆவை ஓதுவார்கள். நீளமான ஒரு துவா. இந்த துவா இதில் மூன்று விடயங்களை விசேஷமாக இந்த துவாவில் கேட்கின்றார்கள். அந்த துவாவை நாமளும் பாடமாக்கிக் கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய வாழ்வில் அதனை ஓடுவதோடு மட்டும் நின்று விடாமல் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தில் அந்த துவாவினுடைய யதார்த்தத்தை என்னை விட நீங்கள் நன்றாக விளங்குவீர்கள், நாமும் விளங்கி செயல்பட வேண்டும் என்பதற்கு அந்த துவாவையை நாம் இன்று பிரதானமான தலைப்பாக எடுத்து ஆய்வு செய்வோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா கேட்பார்கள், அல்லாஹும்ம ஃஸ்லிம் லனா மின் ஹஷ்யதிக மா தஹூல் பிஹி பைனனா வ பைன மஆசி. யா அல்லாஹ், எனக்கும் உனக்கும் மத்தியில், எனக்கும் உனக்கும் நான் செய்யக்கூடிய பாவங்களுக்கு மத்தியில் ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய உன்னுடைய அச்சத்தை எனக்கு தந்தருவாயாக. என்னுடைய பாவங்களுக்கும் உனக்கும் மத்தியில் பாவங்களை இல்லாமல் ஆக்கக்கூடிய, பாவங்களுக்கு தடையை ஏற்படுத்தக்கூடிய உன்னுடைய அச்சத்தை எனக்கு தந்தருவாயாக. இந்த துவாவினுடைய கருத்து என்ன? அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் விளக்கத்தை தர வேண்டும். இந்த துவாவினுடைய கருத்து என்ன? ஒரு மனிதன் பாவம் செய்வதற்குரிய பிரதானமான காரணி அவன் அல்லாஹ்வுடைய அச்சத்தை விட்டு தூரமாக இருக்கின்றான். அல்லாஹ்வினுடைய அச்சமின்மை, அல்லாஹு தாலா பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வின்மை, அல்லாஹு தாலா இந்த பாவத்துக்கு என்னை தண்டிப்பான் என்ற அவநம்பிக்கை அந்த மனிதனை பாவம் செய்ய தூண்டுகிறது. அவன் பாவம் செய்கிறான். இதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், உன்னுடைய அச்சத்தை எனக்கு தா. அந்த அச்சம் நான் உன்னுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்வதை விட்டு என்னை தடுக்கும். இரண்டாவது துஆவை பாருங்கள், வமினன் வமின் தாஸிக மாத்து பல்லியதுனா பிஹி ஜன்னதக். யா அல்லாஹ், உன்னுடைய இத்தாத்தை எனக்கு தந்தருவாயாக. இத்தாத்தங்கள் வழிபடுதல், உன்னுடைய கட்டளைகளை ஏற்று நீ விளக்கிய விடயங்களை விலகி நடக்கக்கூடிய இத்தாத்தை எனக்கு தந்தருவாயாக. அந்த இத்தாத் என்னை சொர்க்கத்துக்குள் நுழைவிக்கும். உமின் தாசிக்க மாத்து பல்லா பிஹி ஜன்னத்தக், உன்னுடைய சொர்க்கத்தில் என்னை நுழைவிக்கக்கூடிய உன்னுடைய இத்தாத்தை, உனக்கு வழிபடுவதை எனக்கு தந்தருவாயாக. ஆகவே சொர்க்கத்தை நுழைவிக்கக்கூடிய சாவி அல்லாஹ்வுக்கு வழிபடுதல், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்றி நடத்தல். மூணாவதாக கேட்டார்கள், வமினல் யகீனி மா துஹவ்வினு அலைனா மசாஇபு துன்யா. வமினல் யகீனி மா துஹவ்வினு அலைனா மசாஇபு துன்யா. யா அல்லாஹ், துனியாவினுடைய கஷ்டங்கள், துனியாவினுடைய சிரமங்கள், பிரச்சனைகள், இவைகளை நேசப்படுத்தக்கூடிய உன் மீது உள்ள பரிபூரணமான நம்பிக்கையை எக்கீனை எனக்கு தந்தருவாயாக. துனியாவினுடைய பிரச்சனைகள், சிக்கல்களை நேசப்படுத்தக்கூடிய உன் மீது எனக்கு இருக்க வேண்டிய பரிபூரணமான எக்கீனை எனக்கு தந்தருவாயாக. அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அச்சமின்மை பாவம் செய்ய தூண்டுகிறது. அல்லாஹ்வுக்கு வழிபடாமல் இருப்பது சொர்க்கத்தை விட்டு நம்மை தடுக்கின்றது. அல்லாஹ்வை நாம் பரிபூரணமாக நம்பாமல் இருப்பது உலகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டி ஏற்படுகின்றது. ஆகவே உலகத்தில் உள்ள பிரச்சனைகள், சிக்கல்கள் ஏற்படும் போது அதற்குரிய பிரதானமான காரணம் அது இன்னார் அன்னார் அவருடைய செயற்பாடு அல்ல, இது இதன் காரணமாகத்தான் ஏற்பட்டது என்ற காரண கர்த்தாவும் அல்ல. ஒரு மூமின் அவன் முடிவெடுக்க வேண்டும். அல்லாஹ்வை பரிபூரணமாக நம்பிய ஒருவன் முடிவெடுக்க வேண்டும், எனக்கு ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டம், ஒரு சிரமம், ஒரு தோல்வி, ஒரு நஷ்டம், இது என்னுடைய ரப்புக்கு தெரியாமல் நடக்க முடியாது, என்னுடைய ரப்புடைய நாட்டம் இல்லாமல் நடக்க முடியாது. அல்லாஹ் தாலா ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேண்டி எனக்கு நோயை தந்து, ஒரு சிரமத்தை தந்து, ஒரு தோல்வியை தந்து, ஒரு முயற்சியில் கஷ்டத்தை தந்து என்னை சோதிக்கின்றான் என்பதுதான் நம்முடைய சோதனைகளுக்குரிய முதலாவது ட்ரீட்மெண்ட், முதலாவது சொல்யூஷன், முதலாவது மருந்து அல்ல. இந்த உலகமே அதுக்காகத்தான் சொன்னேன், காலின் முள் தைப்பதில் இருந்து ஒரு நாட்டை அழிக்கக்கூடிய அணுகுண்டு வீசப்படும் வரைக்கும் ஏதாவது இந்த உலகத்தில் நடக்கின்றது என்றால் அது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் நடக்க முடியாது, அல்லாஹ்வுடைய இல்ம் இல்லாமல் நடக்க முடியாது, அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு ஹிக்மத் இல்லாமல் நடக்க முடியாது. இதில் நாம் பரிபூரணமாக நாம் பரிபூரண எக்கீன் உள்ளவர்களாக ஆக வேண்டும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய பலர் அவர்கள் நாம் எவ்வாறு அல்லாஹ்வை நம்முடைய கடவுளாக, அல்லாஹ்வை நம்முடைய கடவுளாக ஆக்கியிருக்கின்றோமோ இதே போன்றே தீனாரையும் திரகமையும் கடவுளாக்கியவர்களும் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிஸ் அப்து தீனார் வ அப்து திரஹம், தங்கத்தையும் வெள்ளியையும் தீனாரையும் திரகமையும் திரகமுக்கும் அடிமையானவர்கள். அவர்கள் இழிவடைந்து விடுவார்கள், அவர்கள் தோல்வி அடைந்து விடுவார்கள், அவர்கள் கெட்டுவிட்டார்கள். நமக்கு தெரியும், ஜாகிரிய காலத்தினுடைய ஆரம்பத்தில் 360 சிலைகளுக்கும் அவர்கள் 360 சிலைகள் வருவதற்கு காரணம் என்ன? தங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனையையும் இந்த சிலை தீர்த்து வைக்கும், இந்த கல்லு தீர்த்து வைக்கும், இந்த குழிகள் தீர்த்து வைக்கும், இந்த செயற்பாடு தீர்த்து வைக்கும் என்று நம்பியிருந்தார்கள். மழை தேவையா அதற்கு என்று ஒன்று, வெயில் தேவையா அதற்கென்று ஒன்று, பிள்ளை தேவையா அதற்கென்று ஒன்று, வியாபாரத்தில் லாபம் அதற்கென்று ஒன்று, தன்னுடைய முயற்சியில் வெற்றி அதற்கென்று ஒன்று, தன்னுடைய பிரயாணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஆக்கி வைத்திருந்தார்கள். அன்று நாம் வர்ணித்ததை போன்று அவர்கள் அறிவியலர்களாக இருந்ததனால் கற்களினாலும் மண்ணினாலும் கோதுமை மாவினாலும் தங்களுடைய கடவுள்களை உருவாக்கியவர்கள் இன்று அறிவு நிறைந்த காலத்தில், அறிவு ஒரு மனிதனுடைய தலைக்கு மேலால் பறந்து திரியக்கூடிய இந்த காலத்தில் மனிதன் தன்னுடைய கைகளினால் கட்டப்பட்ட சிலைகளை கடவுளாக ஆக்கிக் கொள்வதை விட்டுவிட்டு தன்னோடு இணைந்திருக்கக்கூடிய பணத்தை, பொருளை அல்லது வேறு விடயங்களை தன்னுடைய கடவுள்களாக ஆக்கி செயற்படுவதை நாம் உலகத்தில் பார்க்கின்றோம். இந்த சமூகத்தில் அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஏதாவது ஒரு பயங்கரம் ஒன்று நடைபெறுகின்றது என்றால், ஒரு யுத்தம் ஒன்று நடைபெறுகின்றது என்றால், அல்லது ஏதோ ஒரு சமூகம் தாக்கப்படுகின்றது என்றால், அல்லது வானம் பூமியிலிருந்து ஒரு சோதனை வருகின்றது என்றால், நமக்குள்ளே 100 பேர் இருப்போமே ஆனால் நாம் 100 கடவுள்களோடு அதனை இணைப்போம், 100 கடவுள்களோடு நாம் இணைப்போம். இந்த சுனாமிக்கு காரணம் இதுதான், அது ஒரு கடவுள். இந்த அணுகுண்டு வீசப்படுவதற்கு காரணம் இந்த நாடுதான், அது ஒரு கடவுள். இந்த சூறாவளிக்கு காரணம் இதுதான், இது ஒரு கடவுள். என்னுடைய பரீட்சைக்கு நான் தோல்வியடைய காரணம் இன்னார்தான், இது ஒரு கடவுள். என்னுடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டதற்கு காரணம் இதுதான், இது ஒரு கடவுள். என்னுடைய விவசாயம் இந்த முறை எனக்கு லாபம் ஏற்படுத்தவில்லை என்பதற்கு இதுதான் காரணம் என்பது, அது ஒரு கடவுள். இந்த கிருமி நாசினி அல்லது இந்த வெள்ளாமக்காரால் அல்லது இவர் செய்த முறை அல்லது நான் விதைத்த நெல் இது தழுதாய் இருந்ததனால் தான் எனக்கு இந்த ஒரு நஷ்டம் ஏற்பட்டது என்று அன்று சிலைகளை கடவுளாக்கிக் கொண்டவர்கள் இன்று பயிரை கடவுளாக்குகிறார்கள். தான் தொழிலுக்கு வைத்த வெள்ளாமக்காரனை கடவுளாக்குகிறார்கள். தான் எரிந்த பயிரையை கடவுளாக்குகிறார்கள். ஏன் சிலர் தண்ணீரையும் கடவுளாக்குகிறார்கள். நம்பிக்கை அங்கே செல்கிறது, பிரதான காரணியாக ஆக்குகிறார்கள். நானும் நீங்களும் இந்த உலகத்தில் பல நோய்களை படித்திருக்கின்றோம், பல நோய்கள் நாளுக்கு நாள். அதே நேரத்தில் நாம் வைத்தியர்களாக இல்லாமல் இருந்தும் கூட பல நோய்களுக்கு பல மருந்துகளையும் படித்து வைத்திருக்கிறோம். அது குற்றம் அல்ல, அதை குற்றம் என்று சொல்வது நோக்கம் அல்ல. பல நோய்களையும் படித்து வைத்திருக்கின்றோம், அந்த நோய்களுக்கு பல மருந்துகளையும் நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். நமக்கு ஒரு நோய் ஏற்படும் போது நம்முடைய மனசாட்சியை தொட்டு கேளுங்கள். இந்த நோக்கி நாம் காரண கர்த்தாவாக அமைப்பது அல்லாவையா அல்லது உலகத்தினுடைய ஏதாவது ஒரு பொருளையா? மனசை தொட்டு கேட்போம். நானும் நீங்களும் நமக்கு ஏற்பட்ட ஒரு விபத்துக்கு நாம் காரணியாக ஆக்குவது யாரை? நமக்கு பிள்ளை பெறவில்லை என்பதற்காக வேண்டி அதற்கு காரணியாக்குவது யாரை? நாம் பரீட்சையில் உயர்ந்த ஒரு இடத்துக்கு அல்லது ஒரு ஜப்பில் நாம் கொடுக்க அல்லது நாம் பேஸ் பண்ணிய இன்டர்வியூ நாம் எடுபடவில்லை என்பதற்கு நாம் யாரை காரணியாக்குகிறோம்? அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் அடியார்களை காரணியாக்குவோமே ஆனால், உலகத்திலே படைக்கப்பட்ட மஹ்லூக்கை காரணியாக்குவோமே ஆனால், அதுவே நம்மளுடைய நிம்மதி இழப்புக்கு காரணமாகிவிடும். அதுவே நம்மளுடைய நாம் வென்று போவதற்கு காரணமாக அமைந்துவிடும். அதனால் நாம் அல்லாஹ்வின் மீது நிராசையற்றவர்களாக ஆகிவிடுவோம். ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்கு இன்னொருவரை காரணமாக அவன் ஆக்கிவிட்டானே ஆனால், இந்த பிரச்சனை தீர்வதற்கு அவன் எப்படி அல்லாஹ்விடத்தில் மீண்டும் செல்வான்? செல்ல மாட்டான். பிரச்சனைக்கு காரணமாக்கியது வேறொராளை, அவரைத்தான் நாடுவான், அவருடைய கால்களைத்தான் பிடிப்பான், அவருக்கு பின்னால்தான் அலைஞ்சு திரிவான். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவான், என்ன? இன்னாரை பிடித்தால்தான் இந்த விடயம் நடக்கும், இன்னாரை பிடித்தால்தான் இந்த காரியம் செல்லுபடியாகும். இந்த வார்த்தையை சற்றே ஆழமாக சிந்தித்து பார்த்தால், நாம் மதரசாக்களில் சின்ன வயசில் ஓடியிருப்போம், சொல் ரீதியான ரிக்தத் என்று ஓடியிருப்போம். சொல் ரீதியான, செயல் ரீதியானது அல்ல, சொல் ரீதியான ரிக்தத் என்று படிச்சிருப்போம். போய் திரட்டி பாருங்கள், இந்த வசனம் என்னை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் என்று, எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? நம்முடைய வாழ்வில் நாம் நிச்சயமாக சோதிக்கப்படுவோம், அது எந்த சந்தேகமும் கிடையாது. தனி மனிதன் ரீதியாக சோதிக்கப்படுவோம், முஸ்லிம்கள் என்பதனால் சமூகமாக சோதிக்கப்படுவோம், ஒரு முஸ்லிம் ஊர் என்பதனால் ஊர் ரீதியாக, நாடு ரீதியாக இன்று உலகம் சோதிக்கப்படுகின்றதா இல்லையா? நம்முடைய எத்தனையோ இஸ்லாமிய நாடுகளின் மீது அநியாயங்கள் நடைபெறுகின்றனவா இல்லையா? நடைபெறுகின்றது. யாரும் அதனை மறுக்கவும் இல்லை, யாரும் அதனை மறுத்து கூறவும் முடியாது. ஒரு நாட்டில் அநியாயமான முறையில் அங்கே கொலைகள் நடைபெறுகின்றது என்றால் அங்குத்தான் தெரிய வருகின்றது, இப்படியும் உலகில் ஒரு இஸ்லாமிய நாடு இருக்கின்றது என்று. அந்த அளவுக்கு திட்டம் தீட்டுகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இத்தனைக்கும் காரணம் அவர்கள் அல்ல, இத்தனைக்கும் காரணம் இந்த நாடு அல்ல, இத்தனைக்கும் காரணம் இந்த நாட்டினுடைய இராணுவத்தின் தளபதியும் அல்ல, இத்தனைக்கும் காரணம் ரப்புல் ஆலமீனுக்கு தெரியாமல் நடக்க மாட்டார். அவரை சொல்யூஷன் எங்கே இருக்கின்றது? அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். நம்முடைய வாழ்வில் காலில் முள்ளு தைத்தாலும் கூட நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? இந்நாளில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்நாளில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பது மையத்து செய்தியை மட்டும் கேட்டா சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. அல்லாஹு தஆலா குர்ஆன் என்ன சொல்கின்றான் பாருங்கள், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ الَّذِينَ إِذَا أَصَابَتْهُم مُّصِيبَةٌ قَالُوا إِنَّا لِلَّهِ وَإِنَّا إِلَيْهِ رَاجِعُونَ. الله تعالى திடனாக சொல்கின்றான், وَلَنَبْلُوَنَّكُمْ நிச்சயமாக நாம் சோதிப்போம் உங்களை, பயத்தை கொண்டு, பசியை கொண்டு, பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்துவதை கொண்டு, மரணத்தை கொண்டு, இன்னொரு பல விடயங்களை கொண்டு நாம் சோதிப்போம் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கின்றான்? நபியே, பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள். அந்த பொறுமையாளர்கள் யார் தெரியுமா? அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என சொல்வார்கள். என்று சொல்வார்கள். இதில் கை சேதம் என்னவென்றால், கோபிக்க கூடாது, இங்க இன்னாரில்லாகி வைனா இலகி ராஜ்யவும் என்பதற்கு கருத்து தெரியாத பலர் இருக்கிறோம். இதனுடைய கருத்து என்ன என்று கொத்துபா பிரசங்கம் முடிய கேட்டவர்களும் இருப்பார்கள். நம்முடைய இஸ்லாமிய அறிவு அவ்வளவுதான் இருக்கின்றது. இன்னாரில்லாகி வைனா இலகி ராஜ்யவும் என்று ஓடக்கூடியவர்கள் அதிகம். ஆனால் அவருடைய கருத்து என்ன? நாம் அல்லாஹ்வுக்காக இருக்கின்றோம், அவனின் பக்கமே நாம் திரும்பக்கூடியவர்களாகவும் இருக்கின்றோம். நாம் அல்லாஹ்வுக்காக இருக்கின்றோம், அவனின் பக்கமே நாம் திரும்புகின்றோம். தொழுகைக்கு தக்பீர் கட்டி வஜ்ஜகத்தை நாம் ஓடுவோம். அதில் என்ன சொல்லுகின்றோம், இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய சடங்குகள், கிரிகைகள், என்னுடைய ஹயாத்து, என்னுடைய மௌத்து முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்குத்தான் சொந்தம். அல்லாஹ் எதிர்பார்த்ததும் அதுதான். அல்லாஹ் நமக்கு சோதனையை தருவதன் மூலமாக அல்லாஹ் சந்தோஷம் அடைவதில்லை. நாம் அந்த இடத்தில் தான் பிழைவிடுகின்றோம். என்னுடைய காலில் ஒரு முள் தைத்ததை பார்த்து என்னுடைய தாய் ஒரு போதும் சந்தோஷம் அடைய மாட்டாள். இந்த தாயை விட 70 மடங்கு இறக்கம் உள்ள அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்கு ஒரு முள் தைத்ததை ஒரு போதும் அவன் பொருந்திக் கொள்ள மாட்டான். அப்படி இருந்தும் ஏன் சில சோதனைகளை தான் தருகின்றான். நாம யாரின் பக்கம் திரும்புகிறோம் என்று பார்ப்பதற்காக வேண்டும். அன்புக்குரிய பெரியவர்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முழு சோதனைகளுக்கும் ஒருவன் தன்னுடைய நெற்றியை சுஜூதுடைய இடத்தில் வைக்காத வரைக்கும் அவன் தீர்வு காண மாட்டான். தன்னுடைய நெற்றியை அல்லாஹ்வுக்கு முன்னால் அவன் சிரம் பணியாத வரைக்கும் தன்னுடைய பிரச்சினைக்கு அவன் தீர்வு காண மாட்டான். இந்த உலகமே சேர்ந்தாலும், இந்த உலகத்தினுடைய முழு வல்லரசுகள் சேர்ந்தாலும், இந்த உலகத்தினுடைய முழு மனித சமுதாயம் சேர்ந்தாலும், அல்லாஹ்வுடைய போக்கிலிருந்து நமக்கென்று தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு பிரச்சனையை அல்லாஹ் அல்லாமல் வேறு யாராலும் தீர்த்து வைக்க முடியாது, யாராலும் தீர்த்து வைக்க முடியாது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சாச்சாவுடைய மகன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு ஒரு ஈமானுடைய பாடத்தை படித்துக் கொடுத்தார்கள். என்ன சொன்னார்கள், மகனே, இன்ன அவ்வளக்கும் وآخركم وإنسكم وجنكم لو اجتمعوا على أن ينفعوك بشيء لن ينفعوك بشيء إلا ما كتب الله بك. மகனே, உனக்கு முன்னால போனவர்கள், உனக்கு பின்னால வர இருக்கக்கூடியவர்கள், மனித வர்க்கம், ஜின் வர்க்கம், எல்லாருமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு பிரயோஜனத்தை, நன்மையை பகிர்ந்து நாடுகிறார்கள், நன்மையை செய்ய நாடுகிறார்கள். அது உனக்கு எழுதப்படாத ஒன்றாக இருக்குமே ஆனால் இவர்களால் உனக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. அதற்கு அடுத்தபடியும் சொன்னார்கள், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கு விளைவிக்க நாடுகிறார்கள். அவ்வளவுடைய ஓட்டில் உனக்கு அந்த தீங்கு எழுதப்படவில்லை என்றால் இவர்களால் ஒரு துன்பை கூட அசைக்க முடியாது, முடியவே முடியாது. ஆகவே அன்புக்குரிய பெரியவர்களை, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்முடைய ரப்பு அல்லாஹ்வான். நம்முடைய ரப்பு பணம் அல்ல, நம்முடைய ரப்பு இந்த உலகத்தினுடைய மஹ்லூக் அல்ல, நம்முடைய ரப்பு கல்வியும் அல்ல. நாம் இந்த கல்வியை கடவுளாக ஆக்கியிருக்கின்றோம். கல்வி என்பது இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு ஏதோ நம்மளுடைய வாழ்க்கையை போக்குவதற்குரிய ஒரு ஊடகமே ஒழிய, படித்திருந்தால் தான் ஒரு தொழிலை எடுக்கலாம் என்று நாம் அதற்குள் கட்டாயப்படுத்தப்பட்டோம், அதனால் படிக்கின்றோம். இந்த கல்வியின் மூலமாக, இதை நாம் படிக்கக்கூடிய இந்த உலக கல்வியின் மூலமாக ஆகரத்தில் நமக்கு அல்லாஹ் ஏதோ ஒன்றை வாக்களித்திருக்கிறான் என்றால் அது கிடையாது. அதனால் படிக்கக்கூடாது என்பது கருத்தல்ல. உலக கல்வியினுடைய பிரதானமான நோக்கம் நாம் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் அல்ல. உலக கல்வியினுடைய பிரதானமான நோக்கம் என்ன, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் இந்த கல்வியின் மூலமாகத்தான் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஊடகமாக இந்த கல்வி இன்று ஆக்கப்பட்டு விட்டது. அது மட்டுமா, இந்த உலகத்தில் ஒரு பிரதானமான வியாபார பொருள் கல்விதான். பிரதானமான வியாபார பொருள், மிகவும் குறுகிய நேரத்தில் அதிக லாபம் ஊட்டக்கூடிய ஒரு பொருள் இருக்கும் என்றால் இன்று உலகத்தில் அது எஜுகேஷன் தான், அது கல்விதான். இந்த கல்வியை விற்கக்கூடியவர்கள் சமூகத்தில் உருவாகிவிட்டார்கள். கல்வி விற்கப்படக்கூடிய ஒரு பொருள் அல்ல, கல்வி சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விடயம், கல்வி சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விடயம். அன்புக்குரிய பெரியவர்களை சகோதரர்களே, இந்த கல்வியை நாம் நமக்கு தேவையான ஒன்றாகத்தான் ஆக்கிக்கொள்ள வேண்டுமே ஒழிய, இந்த கல்விதான் எனக்கு விற்கழிக்கும், இந்த கல்விதான் எனக்கு கண்ணியத்தை ஏற்படுத்தி தரும், இந்த கல்வியால் தான் நான் மதிக்கப்படுவேன், இந்த கல்வியால் தான் நான் சமூகத்தில் அந்தஸ்தை பெறுவேன் என்று நினைப்போமே ஆனால் இந்த கல்வியால் நாம் சோதிக்கப்படுவோம். இந்த கல்வியாலேயே நாம் சோதிக்கப்படுவோம். இந்த கல்வி இன்று ஒரு டிமாண்டான ஒரு பொருளாக மாறிவிட்டது. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நேமத், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய திறமை, அறிவு, இந்த மூளை, இவைகள் எல்லாம் இந்த உலகத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி தந்த பொருள்கள் அல்ல. இவைகளை பயன்படுத்தி நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி தந்தவைகள் தான். முழு நேமத்துடைய நோக்கமும் பாருங்கள், அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றான், லைன் ஷக்கர்த்தும் லஅஸீதன்னகும், நீங்க என்னுடைய நேமத்துகளுக்கு நன்றி செலுத்துவீர்களே ஆனால் நாம் அதிகப்படுத்துவோம். அப்ப நேமத்துகளின் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்த்தது என்ன? நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்பது வெறுமனையே அல்ஹம்துலில்லாஹோடு நின்றுவிடக்கூடியது அல்ல. முழுமையான நன்றி என்ன? அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நேமத்தையும் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி இருக்கின்றானோ அவ்வாறு பயன்படுத்துவதுதான் அந்த நேமத்துக்கு நாம் செலுத்தக்கூடிய உண்மையான நன்றி. ஒவ்வொரு பொருளையும் பணத்தை தந்திருக்கிறானா, பயன்படுத்த வேண்டிய முறையில் பயன்படுத்துங்கள். அறிவை தந்திருக்கிறானா, பிள்ளைகளை தந்திருக்கின்றானா, செல்வாக்கை தந்திருக்கின்றானா, பொறுப்பை தந்திருக்கின்றானா, இது ஒவ்வொன்றையும் பயன்படுத்த வேண்டிய பொறுப்பில் அதை நாம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படி நன்றி கட்ட முறையில் நடந்து கொண்டால், நன்றி கட்ட முறையில் என்றால் மிஸ்யூஸ், நம்முடைய புதிய ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அடுத்த ஆயத்தில் வயின் கவர்த்தும், நீங்கள் நன்றி கட்ட முறையில் நடந்து கொண்டால், நன்றி கட்ட முறை என்றால் என்ன, நீங்கள் எவ்வாறு அதனை பயன்படுத்த வேண்டுமோ அவ்வாறு பயன்படுத்தவில்லை என்றால் நாம் கலக்குவோம். எவ்வாறு கலக்குவோம் என்பது நமக்கு தெரியும், ஆனால் நமக்கு வழங்க மாட்டார். அல்லாஹ்வுடைய பிடி, அந்த ஆயத்தை பாருங்கள், வயின் கபத்தும், நீங்கள் நன்றி கட்ட முறையில் நடந்து கொண்டால் இன்னாதாபில்ல ஷதீத், நம்முடைய பிடி, நம்முடைய தண்டனை ரொம்ப பயங்கரமானது. அப்படி என்றால் நம்மளை பார்த்து சொன்னால் அல்லாஹ் தஆலா அப்படியே உள்ளுக்கு ஒரு முள்ளை அனுப்பி அது எல்லா நரம்புகளிலும் சுத்தும் போது ஒரே இழுமையாக இழுத்தெடுப்பார். இப்படித்தான் நடக்கும். ஆகவே நேமத்துகள் தரப்பட்டிருப்பது அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்குத்தான். ஒரு நேமத்தை அல்லாஹ் நம்மளிடத்திலிருந்து எடுப்பது நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்குத்தான். சந்தோஷத்தை தருவதும் அவன் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்கும் தான், ஒரு துக்கத்தை தருவதும் அவன் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஆகவே அல்லாஹ்வுடைய நேமத்தை வைத்து இந்த உலகத்தில் வாழலாம் என்று நாம் நினைத்து முடிவெடுத்துக் கொள்ளக்கூடாது. இன்று அது ஒரு பெரிய ஒரு டிமாண்டான சாமானாக போய்விட்டது. நான் அண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு கூறி முடிக்கின்றேன். கல்வியை ஒரு போதும் நம்முடைய வாழ்க்கைக்குரிய பிரதானமான பொருளாக ஆக்கிக்கொள்ளாதீர்கள். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நேமத்துகளை கொண்டு இந்த உலக வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் என்று ஒரு நாள் முடிவெடுத்துக் கொள்ளக் கூடாது என்பதற்காக பாகிஸ்தானில் நடைபெற்ற ஒரு சம்பவம். ஒரு வைத்தியர், ஒரு டாக்டர், அவர் கொஞ்சம் ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ஆள், அவரை அவசரமாக சந்திக்க இயலார். பலரும் இருக்கின்றார்கள் நம் மத்தியில் வெரி எக்ஸ்பென்சிவ் பர்சன் என்று சொல்லுவார்கள். அவரை சந்திக்கிறதாக இருந்தால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவரும் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். இவருக்கு வந்து ஒரு தனி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்தது. ஆனா இவர்கிட்ட யாராவது சந்திக்கிறதாக இருந்தால் முதலாவதாக கவுண்டர்ல பே பண்ணணும், அதுக்கு பின்னால் அவர்கள் தரக்கூடிய டைம் எடுத்து அப்பாயின்மெண்ட் எடுத்துத்தான் இவரை சந்திக்கணும். பாலையில ஒரு ஆக்சிடென்ட், ஒரு 4 வயசு 5 வயசு பிள்ளை ரோட்டை க்ரோஸ் பண்ற நேரத்தில் ஒரு கார் அடிச்சு பிள்ளை ரோட்ல கிடக்குது. இப்ப பாதையால வந்தவர்கள் யார் பெத்த பிள்ளையோ தெரியாது, ஆனா எச்சிடம் பட்டுட்டு பிள்ளையை தூக்குகிறார்கள். முன்னுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து கொண்டு ஓடுகிறார்கள். அங்க போய் விஷயத்தை சொன்னார்கள், இந்த பிள்ளை எச்சிடம் பட்டுட்டு அவசரமாக டாக்டரை கூப்பிடுங்க. ஆனா என்ன செய்யற, ரிசப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஆணோ பெண்ணோ அவர் என்ன செய்வார், அவர் டாக்டருடைய ரூல்ஸ் அண்ட் கண்டிஷனை தான் அவர் ஃபாலோ பண்ணுவார். அவர் சொல்லித்தார், நீங்க முதலாவதாக அப்பாயின்மெண்ட் எடுக்கணும், அதுக்கு நீங்க காசு கட்டணும், அதுக்கு பின்னால் நாங்க டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம், அப்படி இல்லாட்டி எந்த தொழில் பேசிடும், எந்த தொழில் பேசிடும். இப்ப இவங்க சொல்லி பார்த்தார்கள், இங்க பாருங்க இது யார பிள்ளைன்றும் தெரியாது, நாங்க ரோட்ல கிடந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்திருக்கோம், இது பாப்பா யார் உண்மை யாருன்னு தெரியாது. ஏதோ டாக்டருக்கு செய்தி போய்விட்டது, டாக்டர் இப்படி ஒரு விஷயம் ரோட்ல ஒரு பிள்ளை ஆக்சிடென்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க என்ன செய்ய, டாக்டர் சொல்லிட்டார் முதலாவதாக காசை கட்டி அவங்கள ரத்தம் எடுக்க செல்லுவோம். இப்ப யாரும் முன்னுக்கு வரல, இருந்தாலும் அவர்களில் அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்த ஒருவருக்கு ஒரு ரோஷம் வந்து எவ்வளவு காசு வேணும் சொல்லு கட்டணும்னு கட்டி விட்டார். ஆனால் அவ்வளவு நேரத்துக்குள்ள இந்த பிள்ளை தாங்கல்ல உயிர் போய்விட்டது. பிள்ளைய அந்த பெட்ல வச்சிருக்கிறார்கள். ஏதோ டாக்டர் ஒரு தேவைக்காக வெளியில ஓடி வரார், பதறி அடித்துக் கொண்டு ஓடி வருகிறார். டாக்டர் பதறி அடித்துக் கொண்டு வந்தது பிள்ளை வந்து மௌத்தா பைட் என்பதற்காக வேண்டி அல்ல, ஸ்கூலுக்கு போற அவருடைய பிள்ளை இன்னும் திரும்பி வரவில்லை என்று வீட்டில் இருந்து கோல் வந்திருக்கின்றது. ஸ்கூலுக்கு போற பிள்ளை இன்னும் திரும்பி வரல, என்னென்று அவசரமாக பாருங்க. டாக்டர் உடனே ஓடி வார வார டாக்டருக்கு முன்னால இந்த பெட்ல ஒரு பிள்ளை கேட்கிறார், யார் இந்த பிள்ளை? சொன்னார்கள், இதைத்தான் டாக்டர் நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணினோம், ஒரு பிள்ளை ரோட்ல எச்சிரம் பட்டு கடந்துச்சாம், யாருன்னு தெரியாது, தூக்கி கொண்டு வச்சுட்டு போயிட்டாங்க. டாக்டர் திறந்து பார்க்கிறார், அங்கே மரணித்து கிடக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை, அவர் பெற்ற பிள்ளை, அவருடைய பிள்ளைதான். இப்ப டாக்டருக்கு பார்த்த உடனே டாக்டர் உடனடியாக வீட்டுக்கு போன் பண்ணுகிறார் வைஃபுக்கு. வைஃப் ஓடி அந்தவள் வைஃப் சும்மா வரல, பைத்தியக்காரியாகத்தான் வந்தாள். அவளுக்கு அன்று பிடித்த பைத்தியம், இந்த டாக்டர் தன்னுடைய முழு சொத்தையும் செலவழித்தார் அந்த பைத்தியத்தை தீர்ப்பதற்கு முடியாமல் ஆகிவிட்டது. ஏன் இது அவ்வளவு கொடுத்த சோதனை? அன்புக்குரிய பெரியோர்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பயமும் காட்டுவதற்காக சொல்லவில்லை, இருக்கும் போது நடந்த சம்பவத்தை தான் சொல்கிறேன். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்துகளினால் நாம் பணிந்துதான் போக வேண்டுமே ஒழிய நமக்கு எந்த ஏதாவது இல்லை நாம் டிமாண்ட் காட்டுவதற்கு. நம்மளால் 4 பேர் 40 பேர் பிரயோஜனம் அடைய வேண்டுமே ஒழிய நம்மளால் 4 பேர் 40 பேர் நமக்கு திட்டக்கூடியவனாக மாறிவிடக்கூடாது. அல்லாஹ் நியமத்துகளை தந்திருப்பது நம்முடைய நியமத்துகளினால் மற்றவர்கள் பிரயோஜனம் அடைய வேண்டும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் நியமத்தை தந்திருப்பது அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்காகத்தான். அடியார்களை நம்முடைய மரணத்துக்கு பின்னால் நமக்காக துஆ செய்யக்கூடியவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தந்திருக்கின்றான். ஆகவே நம்முடைய நியமத்துகளை நாம் அப்படி பயன்படுத்துவோம். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்தால் அது நம்முடைய காலில் முழுத்தை கட்டும், அல்லது ஒரு நாடே அழிக்கப்படட்டும், ரப்புல் ஆலமீனுக்கு தெரியாமல் நடக்க மாட்டாது. அவளின் பக்கம் நாமும் திரும்ப வேண்டும், இவர்களின் பக்கம் திரும்புங்கள் என்று சொல்பவர்களையும் அவர்களின் பக்கம் நாம் திருப்பக்கூடியவர்களாக மாறுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா? யா அல்லாஹ், உங்களுடைய அச்சத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயா? உன்னை முற்று முழுதாக வழிபடக்கூடியவர்களாக உண்மை ஆக்கி தருவாயா? யா அல்லாஹ், உன் மீது பரிபூர்ணமான நம்பிக்கையை யக்கீனையும் எனக்கு ஏற்படுத்தி தருவாயாக. ஆமீன், ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.